கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் இந்த நான்காவது வால்யூமினுடைய தொடர்ச்சியான வகுப்புகளுக்குள்ள நாம் இன்னைக்கு கடந்து செல்வோம். கடந்த நாட்களில் நாம பார்த்த விஷயங்களை சற்று நேரம் நாம நினைவுபடுத்தலாம், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நாம பார்க்க போகிற காரியங்களை பார்த்த காரியங்களோடு நாம தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு. சோ முதலாவது பாடம், கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் என்கிற ஒரு நாள். இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவில், சுவிசேஷ யுகத்தின் முடிவில், இந்த பூமியின் மீது, இந்த உலகத்தின் மீது, உலகத்தின் அமைப்புகள் மீது, விசேஷமாக பாபிலோன் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மீது இருப்பதை நாம அந்த பாடத்தில் நாம பார்த்தோம். அடுத்து பாபிலோனின் அழிவு. சோ பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அந்த மத அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், சமுதாய அமைப்பு எல்லாவற்றையுமே சேர்த்து இருப்பதை நாம புரிந்து கொண்டோம். அது மாத்திரமில்ல, அந்த அமைப்பு கர்த்தருடைய பழிவாங்குதலின் நாள்ல கர்த்தரால அது சுவிசேஷ யுகத்துல செய்துட்ட பாவங்களுக்காக பழிவாங்கப்படும் என்பதை இந்த இரண்டாவது பாடத்துல நாம பார்த்தோம். மூன்றாவது பாடத்துல சகோதரர் ரொம்ப அருமையாக காண்பிச்சிருந்தார். சோ அந்த கர்த்தருடைய பழிவாங்குதலின் நாளில் பாபிலோன் ஆகிய அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கர்த்தர் பழிவாங்குவதின் மூலம் என்ன நீதி வெளிப்படும் மாத்திரமில்ல, அப்படி பழிவாங்குதலினுடைய அவசியம் என்ன? சோ கர்த்தர் பழிவாங்குதனால பாபிலோனே பழிவாங்குகிறார், ஆனால் அப்படி பழிவாங்குவதனுடைய அவசியம் என்ன? அப்படி பழிவாங்குதலின் மூலம் தேவனுடைய நீதி எவ்விதத்துல வெளிப்படுது என்பதை அந்த மூன்றாவது பாடத்துல நாம பார்த்தோம். இந்த மூன்றும் ஒருவேளை உங்களுக்கு இதை அறிவிக்கும் போது ஒரு ஒரு கோணத்துல சொல்லணும்னா, பழிவாங்கும் நாள், பழிவாங்கப்படுகிற பாபிலோன், பழிவாங்கப்படுதலினுடைய அவசியம் குறித்த பொதுவான சில விஷயங்களை சகோதரர் அங்க பேசியிருந்தார். இதெல்லாம் இந்த வால்யத்துக்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள் போல அங்கு இருக்குது. பழிவாங்கும் நாள் எப்படிப்பட்டது, யார் பழிவாங்கப்படுகிறார்கள், பாபிலோன் என்பது யார், நெக்ஸ்ட் அவர்கள் ஏன் பழிவாங்கப்படணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயங்களை இந்த மூன்று பாடத்துல பேசிட்டு, இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற நான்காவது பாடம் வரும் பொழுது, இந்த கர்த்தருடைய பழிவாங்கும் நாளில் பாபிலோன் தேவ நீதியின்படி பழிவாங்கப்படுதல் என்பது எப்படி நிறைவேறுது அப்படிங்கிற அழமான விஷயங்கள் அங்க சகோதரர் அங்க பேசிட்டுகிறார். சோ அதுல இந்த நான்காவது பாடத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாம அங்க பார்த்தோம். மகா நியாய சபை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன், அந்த நியாய சபை உலகம், மனுக்குலம், நியாயாதிபதி கர்த்தராகிய இயேசு, அந்த குற்றவாளி கூண்டுல பாபிலோன் மற்றும் அதனுடைய அமைப்புகள், மதம், அரசியல், சமுதாயம், பாபிலோனுடைய இந்த மூன்று முகம் அந்த குற்றவாளி கூண்டுல இருக்குது. சோ என்ன நடக்குது இங்க? சோ இங்க அந்த நீதிபதிக்கு முன்பாக, பார்த்து கொண்டிருக்கிற உலக ஜனங்களுக்கு முன்பாக, குற்றவாளி கூண்டுல இருக்கிற பாபிலோனுடைய குற்றங்கள் என்ன என்பது படித்து காண்பிக்க அங்கப்படுது. அதாவது ஜனங்கள் இந்த பாபிலோன் செய்திட்ட அத்தனை தவறுகளையுமே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியமா இருக்கும். ஏன்னா இந்த பாபிலோன் கர்த்தருடைய பழிவாங்குதலின் நாள்ல நீதியாக பழிவாங்கப்படுதல் என்பது கர்த்தர் நேரடியாக அவர் வந்து செய்வதில்லை, அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு பாபிலோன் பழிவாங்கறதில்லை, இல்லாட்டி பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களா இருக்கிற திரள் கூட்டம் வைத்துட்டு பழி வாங்குறது இல்ல, மாறாக ஒரு சேனை பயன்படுத்துறார். அந்த சேனைக்கு வேதத்துல என்ன பேர்னா, கர்த்தருடைய சேனை, the Lord's great army. சோ கர்த்தருடைய சேனை அது. ஆனா ரொம்ப ஆச்சரியம், அந்த சேனையில கர்த்தருடைய கொள்கைகளை கைப்பிடிக்கிறவங்க இருப்பாங்க நிச்சயமா இல்ல. சோ அந்த சேனையில யார் இருக்கிறாங்கன்னா, இந்த அமைப்பினுடைய எல்லா அநியாயம், அநீதி, அக்கிரமங்கள்னால தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட இழந்து, தங்களுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்து, கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள்னால ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வழி நடத்தப்பட்டு ஏற்ற சமயத்துல அறிவு பெருக்கத்தினால வந்த ஆசிர்வாதத்தினால இந்த அமைப்பினுடைய எல்லா தப்பறையான விஷயங்களும் புரிந்து இப்போ தங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறத வஞ்சிக்கப்பட்டிருக்கிறத உணர்ந்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த அமைப்பு மேல எழும்ப போகிற அந்த ஒழுங்கில்லாத ஒரு ஜனங்கள் தனார்கி எலிமெண்ட். சோ இந்த அமைப்புகளுடைய எல்லா விஷயங்களும் வெளியாக்கப்படுகிற இந்த காலத்துல அது வெளியாக்கப்பட்டதின் மூலம் தங்களை உணர்ந்துட்டு இந்த கர்த்தருடைய சேனை இந்த மனு குலமே அப்படியே அந்த அமைப்பு மேல எந்திரிக்கும். இவர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்துற அந்த சேனை. அப்ப என்ன அவசியம் வேணும்னா இந்த சேனைய கர்த்தர் அந்த அமைப்புக்கு விரோதமா அதனுடைய அழிவுக்காக பயன்படுத்துவதற்கு முன்பு கர்த்தர் இந்த அமைப்பை அழிப்பதற்கு தங்களை பயன்படுத்துறதுல உள்ள நியாயத்தை கூட அந்த ஜனங்களே புரிஞ்சுக்கொள்ளும். இந்த அமைப்பு நியாயமா அழிக்கப்படும். ஏன் இந்த அமைப்பு என்னென்னலாம் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க, அக்கிரமம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பின் மேல எழும்ப போகிற அந்த ஜனங்கள் முதல்ல உணர்வுக்கு அங்க வரணும். உணர்வுக்கு வந்தாத்தான் அவர்கள் கர்த்தருடைய சேனையாக இருந்துட்டு அந்த அமைப்பை அங்க அழிக்க முடியும். சோ அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது இந்த நான்காவது பாடத்தில். சோ நம்ம பார்த்தோம் கடந்த மூன்று வாரம் எப்படி இந்த பாபிலோன் அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக இருக்குது, அதனுடைய குற்றங்கள் படித்து காண்பிக்கப்படுது அப்படின்னா ஒரு ஒரு அமைப்பா பார்த்தோம். முதல்ல அந்த பாபிலோன்ல இருக்கிற அரசியல் சக்தி, அந்த சிவில் பவர், அதாவது இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களின் மீது ஆளுகை செய்துட்ட அந்த அரசியல் சக்திகள் தேவனால தரப்பட்ட தெய்வீக அதிகாரத்தை கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்கிறோம் என்று அவர்கள் பறைசாற்றி கொண்டு நடத்தின அந்த ஆளுகை எல்லாம் வேத ஆதாரமற்றது. அவங்களுக்கு தேவன் தெய்வீக அதிகாரம் கொடுக்கல, மாறாக அந்த ராஜாக்கள் கூட கர்த்தருடைய பிரதிநிதிகளா அவர்கள் இந்த பூமியை ஆளுகை செய்யல, மாறாக தங்களுடைய சுயநல நோக்கங்கள், தங்களுடைய சுகபோக வாழ்வு, தங்களுடைய பாதுகாப்பு, இதற்காகவே நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அவர்கள் சுரண்டி கொண்டு ஜனங்களை ஏமாற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம் இந்த அறிவு பெருக்கத்தின் காலத்துல சிந்திக்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் அங்க வெளியாக்கப்பட்டிருக்குது. சோ எப்படி ஒரு ராஜா தன்னுக்கும் தன்னுடைய தன்னை சார்ந்தவங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன் வம்சத்துக்குமாக ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த வருமானத்தையும் பயன்படுத்துறார், சகோதரர் கொடுத்திருந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நம்ம பார்த்து அதுல புரிஞ்சுக்கொண்டோம். இப்படியாக பாபிலோனுடைய அந்த அரசியல் அமைப்புகள் அதனுடைய தவறுகள் ஜனங்களுக்கு இன்னைக்கு வெளியாயிருக்குது. சோ இது பிரதர் ரசல் அவருடைய காலத்துல இருந்து 1914 வருஷத்தின் கண்ணோட்டத்துல சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது நிச்சயம் அது இன்னும் அதிகமா இருந்திருக்கணும். நம்முடைய காலத்துல உண்மைதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், இவர்களுடைய ஊழல்கள், அநியாயங்கள் இன்னைக்கு சாதாரண சாமானிய மனுஷனுக்கு அத்துபடி ஆயிருக்கு. சோ இந்த ராஜ்யங்கள் எந்த ஒரு நீதியும் இல்ல, அது வந்து ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, காத்துட்டு இருக்காங்க ஏற்ற சமயத்துக்கு கவிழ்ப்பது. அதே போல நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் எப்படி இந்த பாபிலோனின் சமுதாய அமைப்பு சொசைட்டி, சோ ஜனங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை கோடு தொடர்பு கொண்டிருக்கிற அந்த அமைப்புகள், அதாவது இந்த பாபிலோனுடைய வழிநடத்துதலின் கீழே மனுக்குலத்துக்கான அந்த பொருளாதாரம், அதனுடைய சம்பந்தப்பட்ட திட்டங்கள், இந்த மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை தரம், பணப்புழக்கம், இதுல எல்லாமே ஒரு பெரிய அநியாயம் அங்க இருக்கிறது போன கிளாஸ்ல நாம பார்த்தோம், கடந்த வாரம் நாம பார்த்தோம். சோ அப்போ சமுதாயத்துல இந்த பாபிலோன் கிட்ட இருந்து வெளிப்பட்ட அநியாயம் அக்கிரமத்தினால இந்த சமுதாயத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இங்க உணரப்படுது. கிட்டத்தட்ட மேல் வர்க்கம் இருக்கிறாங்க, கீழ் வர்க்கம் இருக்கிறாங்க, நடுத்தர வர்க்கமே அங்க காணாமல் போயிடுறாங்க. சோ எந்த ஒரு பிசினஸ் பாலிசியும் வந்துட்டு ஜனங்கள் கூலிக்காரர்களுக்கு பிரயோஜனமானது இல்ல, மாறாக பணம் படைத்தவர்களுக்கே அது லாபகரமாக அங்கு செய்து கொள்ளப்பட்டிருக்குது. சோ இந்த லேபர், அதாவது கூலி, அதாவது பாட்டாளி வர்க்கத்தினர் அவர்கள் சுரண்டப்படுறாங்க. ஆனா அந்த பணக்காரர்களே அவர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களே அங்க ஆயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பாட்டாளிகளுடைய நலன் பத்தி எல்லாம் அங்க கண்டுக்கிறது இல்ல. இது சாதாரண விஷயம் இல்லை, தி கேப் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் லேபர், அதாவது அந்த பணம் படைத்தவர்களுக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பிளவு, அதுதான் முக்கியமான ஒரு ஒரு எலிமெண்ட், ஒரு காரியம் என சொல்லியிருந்தோம். உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதனாலேயே உருவாயிடுச்சு. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. சோ அது தேவன் வேதத்துல வைத்திருக்கிற ஒரு பூமி அதிர்ச்சி, எதுக்கு நிழல் வரப்போகிற ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, மகா உபத்திரவ காலத்துக்கு அது ஒரு சின்ன, அது ஒரு சாம்பிள், அது ஒரு முன்னோட்டம். சோ மகா உபத்திரவ காலம் அருமகதோன், அதுல தான் இந்த பழி வாங்கும் நாள், அதுல தான் இந்த பாபிலோன் பழி வாங்கப்படும் அப்படின்னா அதற்கான காரியங்களே அங்க முன்ன நடந்தது போல இப்ப ரொம்ப அருமையாக அங்க போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரைக்ஸ், எங்க பார்த்தாலும் வெளிநடப்புகள், எங்க பார்த்தாலும் பந்த், எங்க பார்த்தாலும் வேலையில்லாத திண்டாட்டமே, ஜனங்களுடைய அடிப்படை தேவைகள் அங்க மறுக்கப்படுது. ஒரு பக்கத்துல பணக்காரர்கள் எண்ணிக்கை கூடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல அங்க ஏழைகளினுடைய எண்ணிக்கை கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்தியா சைனா போன்ற ஒரு சில நாடுகளை தவிர மற்ற நாடுகள் இப்ப அந்த மிடில் கிளாஸ் வந்து கம்மியாயிட்டு அங்க இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் இந்த நம்ம சகோதரர் ரசல் எழுதின காலத்தை காட்டிலுமே இப்ப ரொம்ப அருகாமைக்கு அங்க நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு இறுதியான பாகம் பார்த்து இந்த பாடத்தை நாம முடிக்க போறோம். The world's judgment of the ecclesiastical powers. அதாவது இந்த உலகம் சபை, நியாய சபை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நியாய விசாரிப்பு நடந்துட்டு இருக்கு, நீதிபதி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார், கூண்டுல அந்த பாபிலோன் இருக்குது. ஆனா இப்போ இந்த பாபிலோனுடைய எந்த முகம் வந்து வெளியாக்கப்படுதுன்னா அந்த பாபிலோனுடைய எக்லிசியாஸ்டிக்கல் பவர்னா அந்த மத அதிகாரம், அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த மத அமைப்பு, இதனுடைய குற்றங்கள் இப்போ ஜனங்கள் கூட அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சோ சாதாரண ஜனங்களுக்கு பாபிலோன் அப்படிங்கிற அந்த மாபெரும் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பாகமே அந்த மத அமைப்பு. இந்த மத அமைப்பும் கூட முழுவதும் அநியாயமும் அசத்தியமும் அக்கிரமமும் நிறைஞ்சதாக இருப்பது இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த அறிவு பெறுகிற இந்த காலத்துல முற்றிலும் வெளியரங்கமாக அங்க காண்பிக்கப்படுது, ஜனங்கள் கவனித்துட்டு இருக்கிறாங்க. சோ எப்போதும் போல சகோதர ரசல் இதை கூட சில உண்மையான விவரங்களின் மூலம் நமக்கு நிரூபிக்கிறார். அதாவது இன்றைக்கு உலக ஜனங்கள் இந்த மத அமைப்புகளுடைய குற்றங்களை கூட முற்றிலும் அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் மூலம் இந்த மத அமைப்பினுடைய எல்லா மறைவான விஷயங்களும் கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு அது தெரிந்த விஷயமா இருக்கு. இதுவும் ஜனங்கள் கர்த்தருடைய சேனையாக மாறி இந்த அமைப்பை அழிப்பதற்கு ஏதுவாக அங்கு நடக்குது. சோ எப்படி இந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த மத அமைப்பு சார்ந்த விஷயங்களுடைய அந்த அநியாயம் அக்கிரமம் இன்னைக்கு ஜனங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்படுது என்பதை சகோதரர் அங்க பேசுறார். இந்த தலைப்புல பேசும் போது அவர் அதிகமா பேசல, ஆனா இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஆனா இது என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நாம பாபிலோன்ல இருந்து சத்தியத்தினால விடுவிக்கப்பட்டுட்டு அந்த உண்மையான கர்த்தருடைய சபையாக இருப்பதினால், அந்த அழைப்புல இருப்பதினால ஏற்கனவே இந்த அமைப்புகளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க இரண்ட யுகத்துல என்ன நல்லா பண்ணிட்டாங்க, அது இன்னைக்கு எந்த லெவலுக்கு ஜனங்களுக்கு வெளியாக இருக்கிறது நமக்கு தெரியுங்கிறதுனால இதை பத்தி அவ்வளவு பேசணுங்கிற அவசியம் இல்ல. பட் சில புள்ளி விவரங்கள் மாத்திரம் கொடுக்கிறார். அந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பாபிலோனுடைய இந்த மத அமைப்பு எப்படி இந்த பாபிலோனுடைய அரசியல் அமைப்பினுடைய குற்றங்கள் வெளியாக்கப்பட்டிருக்குதோ அதே போல இந்த மத அமைப்பினுடைய குற்றங்கள் கூட இன்னைக்கு வெளியரங்கமாயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையோடு தான் அங்க செயல்படுறாங்க. எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரிய முடியுங்களா? இந்த பாபிலோனுடைய அரசியல் அமைப்பும் மத அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே போலவத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்னா தான் செய்யறாங்க. என்னன்னா மத அமைப்பு சொல்றது நாங்க தான் கர்த்தருடைய பிரதிநிதிகள், அப்புறம் அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய அதிகாரத்தை நாங்க எங்களுடைய கைகளை நாங்கள் யார் மேல வச்சிருக்கிறோம்னா இந்த அரசியல் ராஜாக்கள் மேல வச்சிருக்கிறோம், அதனால அவர்கள் கூட உங்களை என்ன பண்றாங்க, ஆளுகை பண்றாங்க. எப்படி போப் மார்க்க ஆளுகை செஞ்சிடுச்சு, மதமும் எதுவும் சேர்ந்து தான் ஆளுகை செஞ்சாங்க. சோ தே ஆர் ஒன் அண்ட் த சேம். ரெண்டு பேரும் வேற வேற அமைப்பு தான். பாபிலோன்குள்ள மதம்ங்கிறது ஒரு தனி பிரிவு, அரசியங்கள் ஒரு தனி பிரிவு, ஆனா செயல்படுவது என்னவோ தனித்தனி பிரிவுகள் மேல போல அவர்கள் செயல்படுறது இல்ல. எப்படிதான் செயல்படுறாங்க? ஜஸ்ட் ஒன்னு. சோ மதம் இல்லாம அரசியல் இல்ல, அரசியல் இல்லாம முதல் மதம் இல்ல. சோ முந்தின கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல அரசியலுடைய தவறுகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மதத்தினுடைய தவறுகள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே அரசியல் போல மதத்தினுடைய தவறுகளும் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளியாக்கப்பட்டுடுது. சொல்லிட்டு பழையபடிக்கு பிரதர் அங்க போயிடுறார். போயிட்டு ஒரு சில நாளிதழ்கள் அதுல மாத இதழ்கள்ல வந்துட்டா சில கட்டுரைகளை நமக்கு அங்க காண்பிக்கிறார். எப்படி இன்னைக்கு சாதாரண உலக ஜனங்கள் இந்த பாபிலோன் கிறிஸ்தவ ராஜ்யங்கள்ல அந்த மதம் என்ற அமைப்பினுடைய தவறுகளுக்கு விழித்திருக்கிறாங்க என்பதை குறித்து அதை நிரூபிக்கும் வகையில சில செய்திகள் அங்க அவர் சொல்றார். சோ அதுல நார்த் அமெரிக்கன் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல த டிக்ளைன் ஆஃப் எக்லிசியாஸ்டிசம் அப்படின்னா இந்த சபையினுடைய ஆளுகை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற தலைப்பின் கீழே அந்த சபையினுடைய விஷயங்களை ஒரு கட்டுரையா எழுதியிருந்திருக்கிறாங்க பிரதர் அசலுடைய நாட்கள்ல. அதை அந்த அந்த கட்டுரை சகோதரர் அங்க எடுத்து காண்பிக்கிறார். The Christian Church is in the midst of a great conflict. கிறிஸ்தவ சபை என்பது ஒரு மிகப்பெரிய கலேபாரத்துக்குள்ள, ஒரு குழப்பத்துக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ள இப்ப இருக்கிறாங்க. Never since the organization of Christianity have so many forces been arrayed against her. In the Christava Sabayinudaiya varalara nama purati paarkumbodhu ippo andha Christava Sabaiku virodhama elumbi nikkira senai pola idharku mun eppodum elumbi ninnade illa. Adhaavadhu brother Rasuludaiya kaalathiliye indha katturai enna velippaduthuna munbu eppodai kaatilum ippo கிறிஸ்தவ சபைக்கு விரோதமான சக்திகள் அநேகம் என்ன பண்ணிருக்குது, எழும்பி நின்னிருக்குது என்கிற விஷயத்தை தான் அங்க அங்க சொல்றார். ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா ஆரம்ப நாட்கள் எல்லாம் கிறிஸ்தவ சபைய யார் தான் எதிர்த்திருப்பாங்க அப்படின்னா இந்த மூட நம்பிக்கையை பின்பற்றிட்டு இருக்கிற மதவாதிகள் இருப்பாங்க, விக்கிரகம் வணங்குறவங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்திருப்பாங்க. இந்த மூட நம்பிக்கைகளின்படி சில தத்துவ ஞானிகள் இருப்பாங்க. ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையா கொண்டுட்டு தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒருவேளை என்ன பண்ணிருக்கிறாங்க, கிறிஸ்தவ சபைய எதிர்த்திருக்கிறாங்க. எப்பனா கிறிஸ்தவ சபையினுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை அதிகமா யாரும் எதிர்க்கல, ஆனா ஒரு சிலர் எதிர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா அஞ்ஞானி ஜனங்களு, மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்க, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க வந்துட்டு எதிர்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சரியம்னா இப்போ அப்படி சொல்லும் போது பிரதர் ரசூலுடைய காலத்துல கிறிஸ்தவ சபையை எதிர்க்கிறவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது. இப்ப எதிர்க்கிறவங்க எல்லாம் யாருன்னா நல்ல கற்று அறிந்த ஜனங்களே அங்க எதிர்க்கிறாங்க. அதாவது ரொம்ப நாகரீகமாக வளர்ந்துட்ட சமுதாயம் இந்த கிறிஸ்தவ சபையை இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருக்குது. அது மாத்திரமில்ல, ரொம்ப ஆழ்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறவங்க அப்படின்னா நல்ல அறிஞ நல்ல மேதைகள், நல்ல என்ன சொல்றது, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஜனங்களு சமுதாயத்துல ஒரு என்ன சொல்றது அந்த அறிவுல உயர்ந்து நிக்கிற வர்க்கத்தினர்னால கிறிஸ்தவ சபையானது இப்ப எதிர்க்கப்படுது. சோ இது வந்து ரொம்ப ஆச்சரியம். சோ அறியாமையில மூட நம்பிக்கைக்குள்ள இருந்த ஜனங்கள் எதிர்த்தது ஒரு காலம், ஆனா இப்ப யாரே கிறிஸ்தவ சபையை எதிர்க்கிறாங்கன்னா சமுதாயத்துல யாரு நல்லா படிச்சவங்க, யாரு நல்லா சிந்திக்கிறவங்க, யார் வந்துட்டு அந்த படிப்பறிவுல எல்லாம் உயர்ந்து நிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள்னாலையும் தேசங்கள்னாலையும் கிறிஸ்தவ மண்டலம் என்பது அங்க எதிர்க்கப்படுது என்பது வந்து இது சாதாரண விஷயம் இல்ல. சோ இப்போ இது வந்துட்டு கிறிஸ்தவ சபை வந்துட்டு இங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. சோ இது மாதிரி முன் நடந்ததே இல்ல. பிரதர் ரசல் காலத்துல இந்த இந்த ஆர்டிக்கல் இப்படி சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, ஏதோ கிறிஸ்தவ சபைய வெளியே இருக்கிற படிச்சவங்க மேதைகள்
அறிஞர்களை எதிர்க்கிறாங்கிறது மாத்திரம் உண்மை இல்லை. என்ன ஆச்சரியம்னா அந்த சபைக்குள்ளேயே இருக்கிறாங்க சிலர். என்ன பண்ணிட்டு அந்த சபைக்கு பிரதிநிதிகளா, அந்த சபையினுடைய கட்டளைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க கூட இப்ப ரெடியா இருக்கிறாங்க, வேணும்னா அந்த சபை அவங்களுக்கு தரிச்ச எல்லா பட்டங்களையும் தூக்கி எறிஞ்சிச்சு அந்த சபையவே எதிர்த்து போராடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இது ரொம்ப பரிதாபம். அந்த சபைக்குள்ளேயே ஒரு பிரிவினர் அந்த மாதிரி ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சபையினுடைய எல்லா ஊழல்களும் அங்க வெளியாக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப காலமா இந்த சபையினுடைய போதகத்தை கேட்டுட்டு அந்த சபைக்கு ரொம்ப விசுவாசமா இருந்துட்ட ஜனங்கள் கூட இப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சபையினுடைய செயல்பாடுகளை குறிச்சு. அந்த ஜனங்கள் கூட இப்போ இந்த சபை வந்துட்டு உண்மையிலேயே தேவனால ஏற்படுத்தப்பட்ட சபையா அப்படிங்கிற கோணத்துல சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா அவர்கள் இதைய வாய் விட்டு பேசறது கிடையாது. வாய் விட்டு ஏன் பேசறது இல்லைன்னா இவங்களுக்கு அந்த சபை மேல பயம் எல்லாம் கிடையாது. ஒருவேளை நாம பேசிட்டா இந்த சபை கடந்த நாட்கள்ல பண்ணது போல நம்மளையும் கொடூரமான கொலை செஞ்சிடுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்ல. ஏன்னா அந்த காலம் என்பது என்ன ஆயிடுச்சு, அது கடந்து போச்சு. அந்த இரண்டு யுகம் எல்லாம் கடந்து போய் அந்த அதிகாரம் எல்லாம் சபைகிட்ட இன்னைக்கு இல்ல. அதனால ஜனங்கள் ஏதோ பயந்துட்டு அமைதியா இல்ல. ஜனங்களுக்கு என்னன்னா பிரச்சனை, என்னதான் இருந்துட்டாலும் இவர்கள் யார், நம்முடைய சகோதரர்களா போயிட்டாங்க. ஏன் வீணா நம்ம சகோதரர்களுக்கு விரோதம் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு அன்பு ஒரு நல்ல எண்ணம் தானே ஒழிய, நல்ல எண்ணத்தினாலதான் இவர்கள் இந்த சபையினுடைய எல்லா தவறுகளையுமே அறிஞ்சிட்டு அமைதியா இருக்கிறாங்க. இல்லாட்டி இந்த ஜனங்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த சபைகளுக்கு விரோதமா எழுப்பி நிப்பாங்க என்பது கூட இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு மத்தியில அங்க போயிட்டு இருக்குது சொல்றாங்க. அந்த ஆர்டிக்கல் அழகாக சொல்லுது. ஜனங்கள் வந்து இப்போ அந்த கிறிஸ்தவ மண்டலத்தை பார்த்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க கர்த்தர் இயேசு உன்னுடைய மலை பிரசங்கம்ல ரொம்ப அருமையான பிரசங்கம், அதையெல்லாம் நீங்க பிரசங்கிக்கிறீங்க. நான் பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி நீங்க செய்யணும். நீங்க அவருடைய உபதேசத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பின்பற்றுவதற்கு நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அந்த ஜனங்கள் கூட அங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த கட்டுரையில அந்த ஜனங்களுடைய கருத்தாக சகோதரர் அங்க நமக்கு முன்பு அங்க வைக்கிறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா இதுக்கு சபையினுடைய தரப்புல என்ன பதில் இருக்குது, ஜனங்கள் இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் வெளிப்படுத்துறாங்க சபை என்ன பண்ணுது, சபை கூட அவர்கள் பேசுறாங்க. கர்த்தர் இயேசுனுடைய உபதேசத்தை வந்துட்டு அவங்க பேசுறாங்க. இவங்க பேசும் போது உலகம் கவனிக்குதான். இதெல்லாம் நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னா நம்முடைய நாட்களுக்கு கூட பொருத்தி பார்க்கணும். அப்பதான் இந்த வாலியத்தினுடைய வீரியம் நமக்கு அங்க புரியும். இதெல்லாம் நடக்குதா சபையில, இதெல்லாம் நடக்குதா மனுக்குலத்துல, இந்த மாதிரி சூழல்கள் இன்னைக்கு இருக்குதா, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சோ சபை கூட எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க, பேர் சபை ஜனங்கள் நல்லா கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களா, நீங்க பேசின சத்தியம் கரெக்ட், ஆனா அந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்காம அதுக்கு விரோதமா நடக்கிறீங்க என்று அங்க சொல்லிட்டு அந்த ஜனங்களுடைய மனதுல என்ன இருக்குங்கறத ரொம்ப அழகாக சொல்லிருக்கிறார். ஒரு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல, அது அதனுடைய தாக்கம் நல்லா இருக்கும் இங்கிலீஷ்ல. பட் தமிழ்ல அந்த விளக்கம் மாத்திரம் சொல்றேன். சோ த வேர்ல்ட் ஹேஸ் பீன் ஃபெமிலியர் ஃப்ரம் த பிகினிங் வித் த ரிட்டார்ட். ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகமே இந்த மனுக்குள்ளமே இந்த சபையை பார்த்துட்டு என்னதான் மனசு நனலி கொண்டாங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்றாரு, பிசிஷியன்ஸ் ஹீல் டை செல்ஃப். அதாவது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா மனுக்குள்ளாமே இந்த சபையை பார்த்துட்டு மருத்துவர்களே உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, குணமாக்கி கொள்ளுங்க. ஏன்னா அவர்கள் தான் மருத்துவர்கள். அப்படின்னா என்ன, அவர்கள் தான் உடைஞ்சு போன நொறுங்குண்ட சாதாரணமான சாமானியமான ஜனங்களுடைய கவலைகள் எல்லாம் கேட்டு தேவனுடைய வார்த்தையினால என்ன பண்ணணும், குணப்படுத்த வேண்டியவங்களை இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலகம் என்ன சொல்லுதான், நீங்கள் மருத்துவர்கள் தான், ஆனா முதல்ல உங்களே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க குணமாக்குங்க. ஏன்னா நீங்க என்ன இல்ல, நீங்க முதல்ல அங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜனம் இப்ப வேற மாதிரி சொல்றாங்களாமா, பிசிஷியன்ஸ் லெட் அஸ் பிரிஸ்கிரைப் த மெடிசின். மருத்துவர்களே குணமாக்கிங்கன்னு சொன்னோம், நீங்க குணமாற மாதிரி இல்ல, ஒருவேளை உங்களுக்கு மருந்து தெரியாது போல் தெரியுது, நீங்க குணமாறக்கு நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு. சோ அதுதான் இன்னைக்கு இந்த சபையின் மீது யாருடைய எண்ணமே, உலகத்தின் ஜனங்கள் அந்த அளவு. இது பிரதர் ரசல் காலத்துல சொல்றாங்க, அபவுட் ஒரு 120 வருஷங்களுக்கு முன்னால அப்ப இருக்கிற இந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய சபை அமைப்பு பற்றி அப்ப இருந்த ஜனங்களுடைய கருத்தை இந்த அமைப்பு பேசுது ஆனா ஒண்ணுமே செய்யறதில்ல. இவங்க நம்மளும் குணப்படுத்த முடியாது, இவர்களே என்ன பண்ணிக்கணும், தங்களை குணப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு எப்படி குணப்படுத்துறதுன்னு கூட தெரியல, நாமளே என்ன பண்ணுவோம், அதை நாம சொல்லி கொடுப்போம் என்பது பிரதர் ரஜினி இது சொல்றாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் சிக்னிபிகன்ட் சைன்ஸ் ஆஃப் த ஏஜ் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது விசுவாசிக்காத உலகம் விசுவாசிக்கிற சபைக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நல்லா அந்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, அந்த உண்மையை சொல்றாரு. கர்த்தர் இயேசுவ விசுவாசிக்காத உலகம் த அன்பிலீவிங் வேர்ல்டு என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிற சபைக்கு ஆலோசனை வழங்குறாங்க. கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம், இந்த அமைப்பினுடைய எல்லா ஊழல்கள் அநீதி அசத்தியம் எல்லாம் ஜனங்களே அங்க புரிஞ்சிருக்கிறாங்க என்பது இந்த விஷயத்துல அங்க தெரியுது என்று அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, எப்படி இந்த ஜனங்களுக்கு இந்த அமைப்பினுடைய எல்லா தவறுகளும் புரிய புரிய வந்திருக்குன்னா, பாருங்க இந்த அமைப்புக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க, அத்தியாவசிய தேவைகளே ரொம்ப அவசியம்ங்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் தங்களுடைய எல்லா கஷ்டத்திலயும் இந்த தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகளை நம்பி அதன் மூலமா தேவனை அவர்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஜனங்களை ஆயுக்குரிய வகையில வழிநடத்தக்கூடிய அந்த போதக வகுப்பார், கிளர்ஜி போதக வகுப்பாரு, பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க இவங்க எல்லாமே இவர்கள் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வசனத்துல சொல்லியிருக்கிறீங்க இருக்கு இல்லைங்களா, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்கள் என்ன பண்ண வேண்டாம், சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா இங்க எல்லாமே அது அரிச்சு போயிடும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்துக்கு விரோதமா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்க பொக்கேஷங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறத இந்த ஒடுக்கப்பட்ட வறுமையில் இருக்கிற ஏழ்மையான ஜனங்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு டவுட் வருது, நம்ம உண்மையிலேயே தேவனுக்கு உண்மையா தான் இருக்கிறோமா இல்ல நாம ஏதாவது தப்பு பண்றோமா. ஏன்னா நம்ம உண்மையா இருக்க முயற்சிக்கிறோம்னா நம்மை வழிநடத்துறவங்க என்ன பண்றாங்க, வசனத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு பிரதர் அந்த காலத்துல இருந்த விஷயங்களை கோடிட்டு காண்பிக்கிறா. ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு இது எந்த லெவலுக்கு பொருந்தும், ரொம்ப அருமையா பொருந்தும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு வேலை, இன்னைக்கு இருக்கிற பாபிலோன், இன்னைக்கு இருக்கிற அந்த மத அமைப்புகள், அந்த மத அமைப்புகளுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் அப்படியே அங்க நமக்கு அங்க பொருந்தும். சோ இந்த சபைகளினுடைய செயல்பாடுகள் ஜனங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு அதிருப்தி ஆயிட்டு இருக்குது. சோ ஊழியக்காரர்களோட ஆடம்பர வாழ்க்கையை அவங்களுடைய சொத்து விவகாரங்களு இன்னைக்கு பேப்பர்ல வேற எல்லா ஊடகங்களையும் இன்னைக்கு சர்வசாதாரணமா நீங்க அங்க பார்க்கலாம். ஜனங்களுக்கு நல்லாவே விழித்தெடுக்கிறாங்க இந்த சபையினுடைய நிலைமை என்ன, நம்மை வழி நடத்துற இந்த சபையினுடைய நிலைமை என்னங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய இந்த கடைசி நாட்களின் அறுவடை வேலையில தேவன் கொடுக்கிற இந்த அனுபவங்கள் கூட இதுக்கெல்லாம் காரணம். பாருங்க இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ரொம்ப ஆவலா நம்ம சொல்ற சத்தியங்களை கேட்டுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, எந்தவித குழப்பமும் இல்லாம. ஏன், அவர்களுக்கு அவர்கள் போய்கிட்டு இருக்கிற சபை, அந்த சபையில் அவங்களை வழிநடத்துகிறவங்க, அவங்களுடைய போதனைகள், இவர்களுக்கு தலையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அதில் இருக்கிற பெரிய பெரிய போதகர்மார்கள், இவங்களுடைய எல்லாரும் மேலினுடைய அந்த நடவடிக்கை, அவங்களுடைய போதனை எல்லாத்தின் மேலே ஜனங்களுக்கு என்ன ஆயிடுக்குது, இப்போ ரொம்ப அதிருப்தி ஆயிடுக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு மீட்டிங் ட்ரை பண்ணுங்க, யார் வேணாலும் எந்த மூலையில வேணாலும். தேவன் எப்படி இப்போ ஒரு கிருபையை பயிற்சி இருக்கிறாருன்னா, ஒரு 30 பேர் சுலபமா வராங்க, 60 பேர் சாதாரணமா வராங்க, 100 பேர் எல்லாம் ரொம்ப தாண்டுது. அவங்க ரொம்ப சின்சியரா கேக்குறாங்க, எந்த குழப்பமெல்லாம் இல்ல, சொல்றத அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த சூழல் ரொம்ப அதிருப்தி. சோ இது பிரதர் ரசல் இருந்த காலத்தை காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு, இருக்கணும், இருக்கு. ஏன்னா அவருடைய காலத்துல இருந்துட்ட வசதி வாய்ப்புகளை பார்க்கலாம், இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம். இந்த விஷயங்களை எல்லாம் அங்க தெரிந்து கொள்வதற்கென்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது வந்துட்டு அந்த கட்டுரையில சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஜனங்கள் வந்துட்டு நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க என்னன்னா, சத்தியம் என்பது இந்த சபை கிட்ட தான் இருந்து கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்கள். இன்னைக்கு சத்தியம் வந்து இந்த சபையில இருந்துட்டா தான், இந்த சபை மூலமா தான் நமக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கறத ஜனங்கள் வந்துட்டு அங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபையை வந்துட்டு குணப்படுத்த முடியாது, இந்த சபை வந்துட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றாது, இந்த சபை வந்துட்டு செத்து போனவங்களை உயிரோட எழுப்ப முடியாது. சோ இது சபையினால கர்த்தர் இயேசு செஞ்ச எந்த விஷயங்களையும் உண்மையிலேயே செய்ய முடியாதுங்க பொழுது அவங்களுக்கு டவுட் ஆயிடுக்குதான். இவ்வளவு பலவீனமான சபை தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குமா அப்படிங்கறது அந்த ஜனங்களுடைய இருதயத்துல ரொம்ப ஆழமாக எழுந்திருக்கிற ஒரு கேள்வி. அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை இதையெல்லாம் பார்த்து இந்த சபையை நாம எதிர்த்தோம்னா தப்பா, அந்த ஆங்கிள் கூட சிந்திச்சு பார்க்கிறாங்க ஜனங்கள். சிந்திச்சு பார்த்து சொல்றாங்க, தப்பா ஒன்னும் தோணலையே. ஏன்னா இந்த சபையை தான் நாம எதிர்க்கிறோமோ ஒழியோ, பாருங்க இந்த கிறிஸ்தவத்தை நாம என்ன பண்றது இல்ல, எதிர் கிறிஸ்துவின் போதனைகள அப்படின்னா என்னன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு, கிறிஸ்து அவருடைய போதனைகள்ங்கிறது வேற, ஆனா அதை போதிக்கிற இந்த அமைப்புகள் வேற, அது வந்துருக்கு. ஆனா ஆரம்பத்துல அப்படியெல்லாம் இல்ல, இந்த அமைப்பு தான் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாகவே இருந்து செயல்படுத்தி நம்பிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு என்ன காலம் வந்திருக்குன்னா வேறுபடுத்தி பாக்குறாங்க ஜனங்கள். இல்ல இந்த இந்த அமைப்பு தான் நாம எதிர்க்கிறோம். சோ அது அது ஒண்ணு தப்பு இல்ல. அந்த லெவலுக்கு இன்னைக்கு ஜனங்களுடைய மனது அங்க தெளிவா எடுக்கிறதாக அவர் அங்க சொல்கிறார் சகோதர சகோதரிகளை. சோ இது கூட அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு இந்த சபையினுடைய விஷயங்கள் குறித்து தெளிவா எடுக்கிறாங்க. இன்னொரு பேப்பர்ல போய் பார்க்கும் போது இன்னொரு ஒரு கட்டுரை, நான் அதிகமா கட்டுரை சொல்ல விரும்பல, சுருக்கமா முடிச்சிடலாம். ஏன்னா பேபிலோன் அதுல மத அமைப்பு அதனுடைய தப்பறையான விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துக்கு அறிமுகமாயிருக்கிறதுங்கிறது ரொம்ப வெளிச்சம். அது பத்தி அதிகமா பிரதரும் பேசல, நம்மளும் பேசல. ஆனா அந்த சகோதரர் கொடுத்த அந்த ப்ரூஃப்ஸ் அது வேணா கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும். இன்னொரு பேப்பர்ல என்ன சொல்றாருன்னா, பொதுவா சபைகள் வந்து என்ன சொல்லும்னா, அந்த சிறைச்சாலைகளுக்கு போய் அங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது சிறைச்சாலைகளுக்கு மாத்திரம் போய் சொன்னா பத்தாது, மற்ற எல்லா தரப்பினர்களுக்குமே அங்க அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். அப்படின்னா சிறையில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்கிற அந்த நினைப்பு நம்பிக்கை அது போய் மற்றபடி எல்லாருமே அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கும். அப்படின்னா இந்த சபையாண்டு தன் வேலையை முழுக்க என்ன பண்ணல, நிறைவாக செய்யல. சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு மாத்திரம் போய் விசேஷமா சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம், மற்ற இடங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கரெக்டா தான் சொல்லிருக்கிறோம், நம்ம வேலையை சரியா தான் செஞ்சிருக்கிறோங்கிற நினைப்புல அவங்க அப்படி சொல்றாங்க. பட் உண்மையிலேயே மற்ற இடங்களுக்கும் நம்ம இப்ப என்ன பண்ணணும், சொல்லணும்னு இந்த ஜனங்கள் சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம், நான் இப்ப இந்த அமைப்பு தன் வேலையை என்ன பண்ணல, சரியாக செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புள்ளியோபுரம் கொடுக்கிறார். அவருடைய காலத்துல, அவருடைய காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்துட்ட 5% பேரு சண்டேஸ் கிளாஸ்ல மாணவர்களா இருந்து வளர்ந்தவங்க, வெறும் 5%. ஆனா 20 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ அப்படின்னு ரெசுலுடைய காலத்துல சொல்லும் போது ஜெயில இருக்கிறதுல 75% சண்டேஸ் கிளாஸ் மூலம் படிச்சுட்டு வெளியே வந்தவங்க. அப்படின்னா அந்த என்ன எடுக்குது, அந்த அமைப்பினுடைய போதனைகளோ அந்த உபதேசங்களோ எந்த ஒரு மாற்றத்தையும் ஜனங்களுக்குள்ள பண்ணல, தப்பு செய்யறதே யார் தான், இந்த இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறவங்க தான் சொல்லிட்டு ஒரு சின்ன புள்ளி விபரம் வந்துட்டு அங்க சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ வேற ஒரு விஷயம் வந்து அங்க அழகா சொல்றாரு, இந்த பாபிலோனின் மத அமைப்பினுடைய அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு ஜனங்கள் அறிஞ்சிருக்கிறாங்க, இது உண்மையான சபையா இருக்க வாய்ப்பு இல்ல, இது கர்த்தர் இயேசுனுடைய போதனையின்படி நடக்கிற சபை இல்லைங்கிறது நிறைய விஷயங்கள் ஜனங்களுக்கு அங்க வெளியாயிருக்கு. இதெல்லாம் அப்படியே இன்னைக்கு நம்முடைய காலத்துக்கு நம்ம அங்க போலாம். சோ இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சுலபம். சோ இன்னைக்கு பெயர் சபை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னா அது நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒருவேளை பெயர் சபையினுடைய சொத்து மதிப்பு வேணுமா, நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய போதகருடைய வருமானம் தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு அந்த விஷயம் அங்க வரும். சரி, இந்த சபை அமைப்பினுடைய முறைகேடுகள் என்ன சொல்றது, மீறுதல்கள், பாவங்கள், சமுதாயத்துக்கு மறைக்கப்பட்ட பாவங்கள் லிஸ்ட் வேணுமா, எத்தனை பேர் குற்றவாளிகள், யார் யார் பேர்ல கேஸ் நடக்குது உலக அளவுல வேணுமா, இன்னைக்கு அது கூட ஜனங்களே அங்க அறிந்திருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு வேலை வெப்சைட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்போ ரோமன் கத்தோலிக்ஸ் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு நம்மை காட்டிலும் ரொம்ப அருமையா நிறைய ப்ரூஃப் ஷேர் கொடுக்குறாங்க. சாதாரண உலகத்தின் ஜனங்கள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து சாதாரணமா நிறைவேறல. சோ இதுதான் சகோதரர் அங்க அவருடைய நாட்கள்ல அங்க முன் வைக்கிறார். இந்த அமைப்பு ஜனங்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த அமைப்பினுடைய எல்லா குற்றங்களையும் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சமா அங்க வெளியரங்க ஆக்கப்பட்டிருக்குது. சோ அப்போ இது இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல ரொம்ப அருமையாவே நிறைவேறிக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட், இந்த சபையினுடைய தவறுகள் அவங்களுடைய நடத்தையில மாத்திரம் இல்ல, அவங்களுடைய உபதேசத்திலயுமே அவர்கள் வந்து உண்மையிலேயே சத்தியத்தை போதிக்கல, அவர்கள் போதிச்சது வந்து அவங்களுடைய கற்பனை தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாயிடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டுரையில இருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுக்கிறார். உதாரணத்துக்கு, ரொம்ப காலமா இந்த சபை அமைப்பு ஜனங்களை பயமுறுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் உபதேசம் வந்து நரகம் உபதேசம். எந்த அளவுக்குன்னா நரகம் இல்லாட்டி இந்த சபை அமைப்பு உருவாகி இந்த லெவலுக்கு ஆளுகை பண்ணிருப்பாங்களாங்கிறத சென்டைங் தான். இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய பெரிய சர்ச்சஸ், கேத்தட்ரல்ஸ் எல்லாமே இந்த போதனையை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக போதகர்கள் சொன்னதையெல்லாம் நம்பி பணத்தை எல்லாம் கொட்டி கட்டினது தான். சோ அப்போ இந்த அமைப்பு இந்த நரக உபதேசத்தை பயங்கரமா பயன்படுத்தி இருக்கிறாங்க கடந்த நாட்கள்ல. சோ அந்த உபதேசம் போதிச்சதின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நிறைய கோடி ஜனங்கள் பாவத்தினால் எங்கதான் இருக்கிறாங்க, ஆல்ரெடி நரகத்துல வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய கோடி அந்த பாவங்கள் செஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்கதான் போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. நாம நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா இவங்க சொல்றப்படி எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடுங்கிட்டு இந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமான உபதேசம், இந்த நரக உபதேசம் சபை அமைப்புகளை பொறுத்தவரைக்கும். ஆனா இந்த நரக உபதேசம் தற்போது சந்திச்சிடுகிற திருப்பங்களை பார்க்கும் போது, இது ஜனங்கள் கவனிக்கும் போது அவங்களுக்கு என்ன தெளிவாகுதுன்னா, இவ்வளோ நாள் இந்த அமைப்பு சொல்லிட்டு இருந்த இந்த உபதேசங்கள் எல்லாம் பொய். சோ அப்ப இந்த பொய்யான உபதேசங்களை சொல்லி நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்திய சூறையாடி இருக்கிறாங்க. சோ அது கூட ஜனங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. பாபிலோன் அந்த குற்றவாளி கூண்டுல இருக்குது, அதுல அந்த ரோமன் கத்தோலிசம் புரோட்டஸ்டன்ஸ் அமைப்புகள் கூட இருக்குது, மத அமைப்பு. இன்னைக்கு இந்த அமைப்பு ஏன் வந்து நியாயம் தீர்க்கப்படணும், ஏன் வந்துட்டு இவங்க பழி வாங்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த தேவன் காமிக்கிறார் இன்னைக்கு ஜனங்களுக்கு. பாருங்க இந்த அமைப்பு என்ன நல்லா செஞ்சிருக்கு விஷயங்கள். சோ அதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கிறோம். இப்ப ரொம்ப விசேஷமா அந்த உபதேசங்களை கூர்ந்து கவனிச்சா அதுல கூட ரொம்ப பொய் இருக்கிறது இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளியாயிரு. எப்படி ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு சம்பவத்தை மாத்திரம் பிரதர் குறிப்பிடுறார். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு போதகர் ரசூலுடைய காலத்துல சிகாகோ பட்டணத்துல, அவர் பேரு ரெவரண்ட் டாக்டர் ஹென்சன். இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பேப்பர்ல ஆர்டிகல் எழுதியிருக்கிறார், ஒரு கட்டுரை. அது எதை பத்தின கட்டுரைன்னா, நரகம் பற்றின கட்டுரை. ரொம்ப நல்லா இருக்கு. அது படிக்கும் போது எவ்வளவு தந்திரமா இவங்க ஜனங்களை ஏமாத்துறாங்கன்ட்டு அங்க இருக்குது. அப்புறம் அந்த அந்த போதகர் நரகம் பத்தி எழுதியிருக்கிறார் இல்லைங்களா, அந்த கட்டுரை குறிச்சு அடுத்த நாளே நிறைய நிருபர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, மற்ற சபையினுடைய போதகர்கள்கிட்ட போய் கேட்டுடுறாங்க, டாக்டர் ஹென்சன் நரகம் பத்தி இந்த மாதிரி கட்டுரை எழுதியிருக்கிறார் இல்லைங்களா, அது குறிச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இவங்க அந்த நரகத்தை குறிச்சு என்ன ஃபீல் பண்றாங்கன்னு இவங்க ஒரு பதில். இது மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட, லீடிங் பாஸ்டர்ஸ் கிட்ட போய் நிருபர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ நரகம் என்று டாக்டர் ஹென்சன் சொன்னதுதான் சபையினுடைய உண்மையான போதனையா இருந்துச்சுன்னா எல்லா போதகர்களும் என்னதான் சொல்லணும், ஆமா அதை பத்தி ஒரே மாதிரியான கருத்து வெளிப்படுத்திருக்கணும். ஒருவேளை டாக்டர் ஹென்சன் சொல்லினது போலதான் நரகம் விஷயம் இருந்துச்சுன்னா, அதை மேலும் உறுதி பண்ணும் வகையில மற்ற போதகர்கள் என்ன பண்ணிடுக்கலாம், சில வசனங்கள் ஆதாரமா காண்பிச்சு எடுக்கலாம். அப்போ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பேசியிருக்கலாம், ரொம்ப சீரியஸா அதை பேசியிருக்கலாம். ஏன்னா நரக உபதேசம் ஒண்ணு சாதாரண உபதேசம் கிடையாது. ஏன்னா இந்த உபதேசம் எப்படியோ அதை பொறுத்துதான் கோடான கோடி பேருடைய எதிர்காலமே அங்க இருக்குது. ஏன்னா இந்த சபை என்ன சொல்லிடுக்கிறாங்க, பாவம் செஞ்ச அத்தனை பேர் எங்க போயிடுக்கிறாங்க பாருங்க, அதை நம்பி கத்தரி அழுதுருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க அப்பா போயிட்டார் நரகத்துல கர்த்தர் இயேசு அறியாம, எங்க அம்மா போயிருக்கிறாங்க, என் தம்பி சின்ன வயசுலயே போயிட்டான் தற்கொலை செஞ்சதுனால அவனு கூட நரகத்துக்கு போயிருக்கிறா. எத்தனையோ கோடி விசுவாசிகளுடைய இருதயத்துல தாங்கள் இழந்து போனவங்களை குறிச்சு பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா நரகம் சொல்லிருக்கிறாங்க இந்த சபை, அத ஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால இது சாதாரண டாக்டரின் இல்ல, இது உண்மையா இருந்தா ஓகே. இவங்கள் பயப்பட்டது பயப்பட்டு இருக்கிறது நியாயம், இனிமேலும் நாமும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறது நியாயம், மற்றவங்களுக்கு அதை உபதேசிச்சு அவங்களையும் கூட பயமுறுத்தி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றது நியாயம். ஒரு வேலை இவ்வளவு முக்கியமான உபதேசத்துல அந்த போதகர்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், இதுதான் ஆக்சுவலா அந்த செக் நடந்திருக்கு. என்னன்னா அந்த ஒரு ட்ரையல் நடந்திருக்கு. அந்த டாக்டர் ஹென்சன் நரகம் பத்தி அங்க சொல்லிருக்கிறார் ஒரு கருத்து. அந்த கருத்தை பத்தி மற்ற போதகர்கள் கிட்ட எல்லாம் பேட்டி எடுத்துட்டு அந்த பேட்டியில அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தா ஜனங்கள் பயந்து நடுங்கி தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு நரக, இந்த நரகம் என்ற உபதேசத்தை பார்த்துட்டு. ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாக கருதப்படும் அந்த உபதேசத்தை குறிச்சு இந்த போதகர்கள் பேசிடுகிற விதம் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா ரொம்ப கேஷுவலா சிரிச்சுட்டு, ஓ அந்த பாஸ்டர் அப்படி சொன்னாரா, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா நரகம் வந்துட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இன்னொருத்திட்ட போய் கேட்டா அவரு எஸ் அவரு சொல்றது வந்து கரெக்ட், ஏன்னா அவர் எப்பயுமே கரெக்டா தான் பேசுவார், அவ்வளவு அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பாட் ஒரு பாணியில அந்த பதில் கொடுத்திருக்கிறாங்க. ஜனங்களுக்கு என்னன்னா எங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கிற உபதேசம்னு சொல்றீங்க, அது இவ்வளவு காலம் நாங்க நம்பிட்டு இருக்கோம், அதை குறிச்சு ஒரு தெளிவு கேட்டா என்ன ஒரு சீரியஸ்னஸ் நீங்க அது ஜனங்கள் பாக்குறாங்க. அது நமக்கே தெரியுது, அந்த அவங்க பதில் சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி அந்த பதில் பேசிருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ண முடியுது. எவ்வளோ கேர்லெஸ், எவ்வளோ உதாசீனமா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுவே தெரியுது, இவர்கள் வந்து உண்மையான போதகர்கள் இல்ல. பிரதர் ரசூல் அழகா அது காமிக்கிறார். ஆக்சுவலி என்ன பேசிட்டார் இந்த டாக்டர் ஹென்சன், டாக்டர் ஹென்சன் அவரு அந்த நரகம் உபதேசம் பத்தி கட்டுரையில எழுதும் போது புதிய மொழிபெயர்ப்பு அப்ப வந்திருக்குது, நியூ டிரான்ஸ்லேஷன். அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்ம விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது நரகம்ங்கிற வார்த்தைக்கு புதிய ஏற்பாடுல என்ன வார்த்தை வருது, கிரேக்க வார்த்தை, கிரேக்க வார்த்தை ஷியோலிஸ் ஹீப்ரூ, கிரேக்க வார்த்தை பாருங்க மறந்துடுச்சு, ஹேடிஸ் இல்லைங்களா, ஹேடிஸ், ஹேடிஸ் போட்டுடுக்கிறாங்க நியூ டிரான்ஸ்லேஷன்ல. அப்போ ஹேடிஸ்னா என்ன அர்த்தம், எரி நரகமா, என்னது ஹேடிஸ்னா, மரண நிலை, the state of death, மரண நிலை, குழி. சோ அதே தான் ஹேடிஸ். ஹேடிஸ்னா என்ன, மரண நிலை, இருள், பாதாளம். அப்ப என்ன வரது இல்லங்க, எரி நரகம், வேதனை ஸ்தலம் வரது இல்ல. சோ பிரதர் ரசல் பீரியட்ல கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கிற அவங்க காலத்திலேயே இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, எரி நரகம் அப்படிங்கிற அந்த கருத்து காணா போகும் வகையில அந்த ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை போட்டுருக்காங்க, ஹேடிஸ். ஹேடிஸ்னா அப்படின்னா வரல, அது வந்து மரண நிலைன்னு தான் சொல்லிடுது. இதுதான் அப்ப வெளியாடு. இதை பார்த்துட்டு ஐயோ இது ஜனங்கள் இதை நம்பிட்டாங்கன்னா அப்ப நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க சொல்லிட்டு இந்த நரக போதனையை குறிச்சு பழைய கருத்தையும் இவங்க மனசுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காக அந்த ரெவரன் டாக்டர் ஹென்சன் அந்த கட்டுரை எழுதியிருக்கார். கட்டுரை எழுதும் போது என்ன ஞானமா அவர் டீல் பண்ணி இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா, த ஹேடிஸ் ஆஃப் த நியூ வெர்ஷன் இஸ் ஒன்லி ஹெல் இன் டிஸ்கைஸ். அப்படின்னா இங்க பாருங்க, புதிய ஏற்பாடுல ஹேடிஸ் போட்டு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா ஹேடிஸ் என்ன தெரியுங்களா, என்ன சொல்றாருன்னா நரகந்தா பட் மாறுவேஷத்துல இருக்குது, அவ்வளவுதான் சொல்றாரு. நரகந்தா அது, நீங்க ஏதோ நீங்க அந்த ஹேடிஸ் அதனுடைய கிரீக் அர்த்தம் எல்லாம் போயிட்டு எரி நரகம் எல்லாம் இல்ல, அது வந்துட்டு மரண நிலையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க. ஹேடிஸ்னா நரகம் தான், பட் அது மாறு வேஷத்துல இருக்குது புதிய ஏற்பாட்டுல, அவ்வளவுதான் சொல்லிட்டு அது எப்படி ப்ரூவ் பண்றாரு பாருங்க. அருமையான வார்த்தை அது, டெத் இஸ் டெத் தோ வி கால் இட் ஸ்லீப். இப்ப பாருங்க அவர் பேசுறது, இப்ப பாருங்க நாம மரணத்தை என்னன்னு சொல்றோம், நித்திரைன்னு சொல்றோம், ஆனா மரணம் என்பது மரணம் தானே, பாத்தீங்க தந்திரம் பாருங்க. நம்ம மரணத்தை என்னன்னு சொல்றோம் பைபிள்ல, நித்திரைன்னு சொல்றோம், பட் மரணம்னா என்ன, மரணம் தானே. அப்ப ஹெல்ல வந்து ஹேடிஸ்ங்கிறோம், ஆனா ஹெல் வந்து என்னதான், ஹெல்லு தான். எப்படி பாரு, இது வந்து கொஞ்சம் போகணும். அவங்களுடைய ஆளும் கூட அவங்க என்ன தந்திரமா பேசிருக்கிறார் அவர் அந்த கட்டுரையில, அழகா சொல்றாரு. மரணம்ங்கிறத நிச்சயின்னு நம்ம சொன்னாலும் மரணம் என்பது மரணம் தானே, அது போல நரகம் என்பதை நாம வந்துட்டு மரண இருன்னு சொன்னாலும் நரகம் என்பது நரகம் தான் அப்படி சொல்லிட்டு நரகம் உண்மை அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஹெல் இஸ் ரியாலிட்டி அண்ட் இஸ் இன்ஃபர்னலி ஹார்பில். அது நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கொடூரமானது. பாருங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்க. நரகத்துல நமக்கு எல்லாம் என்ன இருக்கும், மாம்ச சரீரம் இருக்கும் கண்டிப்பா. எப்படின்னா, உயிர் தந்தோன்போது மனுஷங்க ஏதோடு வராங்க, மாம்ச சரீரம் பாருங்க. வரும்போது மாம்ச சரீரத்துல வருதுன்னா அவங்க அது வரைக்கும் இருந்த இடத்துலயும் அவங்க ஏதோடு தான் இருந்திருக்கணும், மாம்ச சரீரத்தோட தான் இருந்திருக்கணும். அப்ப இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேற இருந்திருக்கணும், அதுதான் நரகம். அந்த நரகத்துல எந்த சரீரத்துல கூட இருப்போம், மாம்ச சரீரத்துல இருப்போம். எல்லா கஷ்டமும் இருக்குது. அவரு அந்த கட்டுரையில இதுதான் அவர் எழுதியிருக்கிறார். எல்லா கஷ்டம் இருக்குது, பசி இருக்கும் சாப்பாடு இருக்காது, தாகம் எடுக்கும் தண்ணி இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம் சரீரத்துல. ஆனா அதையெல்லாம் காட்டிலும் மனதளவுல நமக்கு என்ன இருக்கும், பயங்கரமான டார்ச்சர் இருக்கும். அந்த மென்டல் டார்ச்சர் தான் ரொம்ப கஷ்டம். அப்போ அவர்களாக அப்படியே சொல்லிட்டு போறாரு, போயிட்டு டெத் ஆஃபர்ஸ் அ ரிலீஸ் ஃப்ரம் லைஃப்ஸ் ட்ரீட் மீல் பட் தேர் இஸ் நோ ரிலீஃப் இன் ஹெல். ஒரு வேளை வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்து மரணம் என்பது நமக்கு ஒரு பெரிய விடுதலையா கொடுக்குது. ஆனால் நினைச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, நரகத்திலிருந்து விடுதலை என்பது நமக்கு இல்லவே இல்ல. இப்படித்தான் அந்த கட்டுரை எழுதி முடிக்கிறார். இதுதான் அந்த டாக்டர் ஹெட்சன் அந்த நரக உபதேசம் பத்தி கொடுத்திருக்காரு. இந்த உபதேசம் அந்த கட்டுரையில வெளியானதுக்கு அப்புறம் இவர் ஒரு பெரிய பிரீச்சர், பெரிய போதகர். உடனே மற்ற போதகர்கள் கிட்ட நிருபர்கள் போய் கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த காலம் எல்லாம் இது பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போச்சு, ரொம்ப ஹீட்டான ஆர்கியூமெண்ட். இந்த நரகம் விஷயம் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விவாதங்கள் போன காலம். சோ அப்ப உடனே போயிட்டு நிறைய போதகர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் இதனால என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, பயமுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு உபதேசத்துக்காகவே கிறிஸ்தவத்துல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த உபதேசத்தினால தங்கள் மூதாதையர்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாத நரகத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் வருத்தத்தோட இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க, அவங்களுக்காக காணிக்கை போடுறாங்க. சோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது நரகம் வந்துட்டு ஆக்சுவலி ஹேடிஸ், ஹேடிஸ்னா மரண நிலை தாங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் வந்த உடனே இது ஜனங்கள் மனசுல இருக்க பயத்தை எடுத்து போட்டுடும், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு விவரம் கொடுத்து நரகத்தை ஒரு வேற கோணத்துல அவர் நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கட்டுரை அவர் எழுதியிருக்கிறாரு. சோ இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறதுனால உடனே இந்த கட்டுரைகளை குறிச்சு சில யார்கிட்ட, சில போதகர்கள் கிட்ட போய் அவங்க நிருபர்கள் அங்க கேள்வி கேட்கிறாங்க. சோ அப்படி கேட்கும் போது ஒரு ஒருத்தர் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டாங்கிறது தான் பிரதர் அந்த ப்ரூஃபா கொடுக்கிறார். ஜனங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற உபதேசமா சொல்லப்பட்ட உபதேசத்தை குறிச்சு ஜனங்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா போதகர்கள் பல வருஷங்களா இந்த உபதேசத்துக்காக நிக்கிற நீங்கள் தந்து தரக்கூட பதில் நம்பும்படியா இருக்கா, அது கொடுக்கிற விதம் எங்கள் மனசுக்கு ஆறுதல் தரும்படியா இருக்குதா அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி இவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கு. எப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்க, இவர் ஒரு போதகர் ப்ரொஃபசர் ஸ்விங் சிகாகோல தான் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் அங்க ஒருத்தர் கேக்குறாரு, ப்ரொஃபசர் ஸ்விங் நீங்க என்ன நினைக்கிறீங்க நரகம் பற்றி? அந்த ப்ரொஃபசர் ஹெட்சன் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு அக்னியில அக்னி குழம்புக்குள்ள முங்கி முங்கி ஞானசம் எடுக்க வேண்டிய மாதிரி எல்லாம் வருமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். உடனே அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணது ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் டக்குன்னு என்ன பண்ணாரா, ஒரு மாதிரி சிரிச்சாராம். எந்த மாதிரினா ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி அவருடைய ரோஸ் கலர் கண்ணம் வந்துட்டு இன்னும் ரோஸ் கலர் ஆயிடுச்சோம். சும்மா ஒரு இமேஜினேஷன், இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த உபதேசத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு, ஆனா என்னுடைய என்ன சரிங்களா, மை மெத்தட் ஃபார் மேக்கிங் எவ்ரி திங். சோ பைபிள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதையெல்லாம் இசைவாக கொண்டு வர்றதுக்கு பொதுவாக நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, நான் எல்லாத்தையுமே ஆவிக்குரிய அர்த்தத்துல நான் ஆக்சுவலி நீங்க இந்த பதில் கவனிங்க ஆனா புரியாது, ஏன்னா படிச்ச போது நமக்குமே அங்க புரியல. ஏன்னா அவங்க அப்படித்தான் பதில் இருக்குது. ஸோ நான் எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய பார்வையில அங்க பார்த்துடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நரகத்துல தண்டனைகள் இருக்கு. அந்த தண்டனைகள் எப்படின்னா அவங்கவங்க செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி சில தண்டனைகள் அங்க கொடுத்துடுவாங்க. அது மாம்சத்திலேயே ஆவியிலாங்கிறது எனக்கு சரியா தெரியாது. பட் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கைங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையானால பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அது ஆவிக்குரிய பனிஷ்மெண்ட். ஆக்சுவலா இந்த பதில் என்ன புரிஞ்சுது நமக்கு, ஒண்ணுமே புரியலப்பா. இதுதான் அங்க இருந்த ஜனங்களுக்கு கூட, ஆனா இதுதான் ஒரு ஒரு போதகர் அங்க சொல்லிருக்கிற விதம். ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப உதாசீனமா இந்த இதை பத்தி. அப்புறம் இன்னொருத்தர் அங்க சொல்லும் போது, அவர் பேரு வான் ஆஸ்டேலு, அவர்கிட்ட சொல்லும் போது ஹெட்சன் சொன்னாரு, அது சரியானு கேக்குறீங்க, ஏன் அது சரிதான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நான் என்னுடைய கண்ணை மூடிட்டு நான் ஓகே சொல்லிடுவேன். ஏன்னா அவர் எப்பயுமே ரொம்ப கரெக்டா தான் பேசுவாரு. அவரு அந்த நரகம் குறிச்சு சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கெல்லாம் பொதுவா ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அது உண்மைதான், அதே நீங்க சந்தேகப்படுறீங்க, அவ்வளவு. இது இன்னொரு போதகருடைய பதில். அது போல இன்னும் இன்னொருத்தர், அவர் வந்துட்டு டாக்டர் ஹெச் டி போர்ட்டர், சைனாக்கார், சைனால இருக்கிற போதகர்கள். அவர் அமெரிக்கால இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, நீங்க என்ன சொல்றீங்க ஹட்சன் நரகம் பத்தி சொன்ன உபதேசத்தை? உடனே அவர் என்ன சொல்லிருக்கேன், எனக்கு இந்த ஹட்சன்ங்கிறவர் பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது, நான் அவரை பார்த்தது இல்ல, ஆனா அவர் எழுதின அந்த நரகத்தை பற்றின கட்டுரையை நான் படிச்சேன். நான் நம்புறது அது உண்மைதான், அது கரெக்டா. ஆனா நீங்க பாருங்க, நான் வந்து சைனால உபதேசிக்கிறேன், சைனால நான் நரகத்தை பத்தி ஹெட்சன் சொன்ன மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் உபதேசிக்க மாட்டேன். அதாவது நான் மாம்சத்துல இருப்போம், அப்புறம் கந்தகமா இருக்கும், அப்புறம் அக்னி குழம்பு இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் நம்ம போய் அப்படி ஒண்ணும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நரகம்ங்கிறது ஒரு தண்டனைக்கான ஒரு இடம். அங்க சரீர பிரகாரமான உபத்திரவம் இருக்கலாம், இல்லாட்டி மனநிலை மனதுக்கு போதுமான உபத்திரவமா கூட இருக்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட இருக்கலாம். இந்த மாதிரிதான் நான் வந்து சைனால பேசுவேன். பட் ஹட்சன் சொல்றது வந்துட்டு அது வந்து உண்மைதான். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க என்ன கவனிக்கணும்னா, எவ்வளவு முக்கியமான டாக்டர், எப்படி ஜனங்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க இந்த சபைகள் போதிச்சு, அதை குறிச்சு எத்தனை பேரு நரகத்துக்குள்ள இருக்கிறாங்க, இனிமேல் போவாங்க, தவிர்க்கணுங்கிற முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு முக்கியமான உபதேசத்தை பத்தி உபதேசகர்கள் கிட்ட கருத்து கேட்டா ஒரு ஒருத்தரும் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் பேரு வேற ஸ்பென்சர் போன் அல்ல, என்னமோ பிரதர் சொல்றாரு, ஆமா ஹட்சன் எழுதிட்டு அந்த நரகம் உபதேசம் உண்மைதான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலம் வரும், பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கமெண்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு காலம் வரும், பட் நான் என்ன நம்புறேன்னா, ஒரு காலம் வரும், அப்போ உலகம் முழுக்க, இவர் சொல்லியிருக்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, ஹி செட், வென் சம் யூனிவர்சல் ஐடியா ஆஃப் ஹெல் ஷுட் பி அட்வான்ஸ்ட். பட் எதிர்காலத்துல உலகம் முழுக்க இருக்கிற எல்லோருமே ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளும் வகையில நரகத்தை பத்தின ஒரு கருத்து வரணும் வரும்னு நான் நம்புறேன். அப்படின்னா என்ன வரைக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் அவர்கள் ரொம்ப ஞானமா சொல்லிடுக்கிற பதில். அந்த போதகர்கள் ரொம்ப ஞானமா சொல்லிடுக்கிற பதில், ஜனங்கள் கோபத்தோட இதை கவனிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லித்தான் எங்களை நடத்திட்டு இருந்திருக்கிறீங்க, நடுங்க வச்சிருந்திருக்கிறீங்க. இப்ப அதை பத்தி நாங்க கேக்குறோம், ஒரு ஒருத்தர் சொல்ற பதில் எவ்வளவு உதாசீனம், நிரூபணமற்றது, ஒரு சீரியஸ்னஸ் ஒண்ணுமே இல்ல. அது அதுதான் ஜனங்கள் அங்க கவனிக்கிறோம். இவர் சொல்றாரு, ஒரு இனிமேலாவது அட்லீஸ்ட் நரகத்தை பத்தி உலகம் முழுக்க எல்லோரும் ஒரே மித்த கருத்து சொல்லணும் அப்படின்னு இவர் சொல்லிடுக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் ஜனங்களுக்கு உலகம் முழுக்க அங்கங்க அவங்கவங்க நினைச்சத சொல்லி மாயை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுதான் அங்க தெரியுது. இன்னும் ஒருத்தருக்கு மாத்திர கடைசியா நான் சொல்றேன், அவர் அங்க சொல்றாரு, டாக்டர் ஹென்சன் இஸ் அ பிரில்லியன்ட் ப்ரீச்சர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வெல் ஹிஸ் ஓன் பொசிஷன் அண்ட் இஸ் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தம் கிளியர்லி அண்ட் பாயிண்டட். ஓ, அந்த கட்டுரை பத்தி கேக்குறீங்களா, டாக்டர் ஹென்சன் எழுதுனது தானே, ஹென்சன் ரொம்ப பிரில்லியண்டான ப்ரீச்சர், அவர் தான் யாருங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கிறார், தான் என்ன கருத்து சொல்றாங்கிறதையும் புரிஞ்சிருக்கிறார், அதை எப்படி சொன்னா ஜனங்கள் புரிந்து கொள்வாங்கன்னு புரிஞ்சிட்டு பாயிண்டடா அவர் பேசக்கூடியவர். சோ நரகம் பற்றி அவர் சொன்னது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நான் படிச்சேன். அவர் சொன்ன விஷயம் தான் பொதுவா நாங்க எல்லாருமே நாங்க நம்புறோம். ஆனா இந்த மாம்சத்துல நரகத்துல இருப்போம் அவர் சொல்லியிருக்கிறாருங்களா, அதை பத்தி எனக்கு தெரியல. இதுதான் இவ்வளவுதான். உடனே அந்த நிருபர், ஏன்னா உங்களுக்கு தெரியாதான் அப்படி கேக்குறாரு. பாருங்க, அபவுட் தி பாடி ஆஃப் ஃபிளஷ் ஐ டு நாட் நோ, அவ்வளவுதான். உடனே அந்த பேட்டி எடுக்கிறது, யூ டு நாட் நோ, உங்களுக்கு தெரியாதா? உடனே அதுக்கு என்ன சொல்றது, நோ இல்ல இல்ல எனக்கு தெரியாது. எ மேன் மே, எ மேன் மை டை அண்ட் ஃபைண்ட் அவுட் ஃபார் சர்டன், வேணா யாராவது மறிச்சு வேணா போய் பார்க்கலாம், நரகத்துல அந்த சரீரம் இருக்குதா இருக்கு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ட்ரை பண்ணலாம், மறிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ நம்ம என்ன சொல்லுவோம், தெனாவட்டு ஜனங்களே பெரிய விஷயம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியல. சோ இதெல்லாம் பேப்பர்ல போகுது, மீடியாஸ்ல போகுது, ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். யார் இவங்க? இவங்க தான் நம்மளை இவ்வளவு காலம் வழி நடத்திட்டு வந்தவங்க. உண்மையா இந்த சபை? இவங்க போதிச்சது கர்த்தருடைய வார்த்தையா? இவங்களை நாம நம்பலாமா? இவர்கள் போதிக்கிற பிரகாரம் உண்மையா நடக்கிறவங்களா? இந்த கேள்வி எல்லாம் ஜனங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்னால அங்க போய் கொண்டிருக்குது. சோ இதுதான் பிரதர் அங்க கோட்டிட்டு காண்பிக்கிறார். இந்த சம்பவங்கள் ஏதோ நியூஸ் பேப்பர்ல வெளியான கட்டுரைகள் கிடையாது. பாருங்க, ஜனங்களுக்கு தேவன் காண்பிக்கிறார், பாருங்க இந்த பாபிலோனின் மத அமைப்பு எவ்வளோ கள்ளத்தனம், எவ்வளோ அநியாயம், எவ்வளோ பொய், எவ்வளோ அசத்தியம், புரிஞ்சுக்கோங்க. இது தேவன் அங்க காண்பிக்கிறதாக அங்க சொல்றார். சோ அப்போ இந்த மாதிரி தான் அங்க பேசி பாருங்க, அது கரெக்டா இந்த அந்த கட்டுரைகள் எல்லாம் சொல்லிட்டு பிரதர் இந்த கடைசி ஒரு பேராகிராஃப்ல அவருடைய கருத்து சொல்றாரு. The clergy thus express their views. போதக வகுப்பாரு இப்படியாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. As if the eternal torture of their fellow men were a matter of only trivial consequence to be discussed with flippant jest and laughter. எப்படி அவர்கள் இதை வெளிப்படுத்துறாங்கன்னா, தங்களுடைய உடன் சகோதரர்கள் நரகத்துக்கு போகிற விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு அவசியம் இல்லாததாகவும், அதன் மேல இவங்களுக்கு அக்கறை இல்லாதது போல ரொம்ப உதாசீனமா சிரிச்சுக்கிட்டு கேஷுவலா பதில் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இந்த இது இருக்குது. அது அது இல்ல பிரதர் ரொம்ப அழகா சொல்றாரு. அண்ட் டிக்ளர்ட் அஸ் ட்ரூத் வித்தவுட் அ பார்ட்டிகல் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் பைபிள் இன்வெஸ்டிகேஷன். இது எல்லாம் இவர்கள் சொல்லிடுக்கிறாங்க, ஒருத்தர் கூட ஒரு நிரூபணம் வைக்கல, ஒருத்தர் கூட ஆம் நரகம் அவர் சொன்ன மாதிரி தான், ஏன்னா பைபிள் இப்படி சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு பைபிளுக்குள்ள யாருமே என்ன பண்ணல, போய் இன்வெஸ்டிகேட் பண்ணல, போய் ஆராய்ந்து பார்க்கல. ஆராய்ந்து பார்க்காம இவ்வளோ அதாவது உதாசீனமா ஒரு முக்கியத்துவம் இல்லாம அங்க பேசிருக்கிறாங்க. சோ அதான் சொல்றாரு. சோ த வேர்ல்ட் மார்க்ஸ் திஸ் பிரசம்டிவ் அரோகன்ஸ் அண்ட் டிராஸ் இட்ஸ் ஓன் கன்க்ளூஷன்ஸ் இன் த மேட்டர். ஆனா உலகம் இது எல்லாம் பார்க்கறாங்க, எவ்வளோ ஒரு மனக்கடினமே ஒரு அராஜகம் இந்த சபை அமைப்பு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடப்பாங்கிறத பார்த்துட்டு அவங்க அவங்களாக சொந்த முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பிரதர் அசுலுடைய காலம், அது அப்படியே நம்முடைய நாட்கள் வரைக்குமே இங்க அங்க வந்துட்டு. சோ இப்ப சமீபத்துல போப்பெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க போகிற இடத்துல எல்லாம் சில உபதேசங்கள் நாங்க இப்ப அதை நம்புறது இல்ல சொல்றாங்க, நரகம் அதுல வந்திருக்குது. இப்ப ஓப்பனாவே அவங்க முடிவு சொல்லிட்டாங்க, இதாவது உளறி இருக்கிறாங்க. ஆனா இப்ப எல்லாம் சொல்றாங்க இல்ல நரகம் அது இல்ல. சோ ரோமன் கத்தோலிசமே அதிக வேற மாதிரி எல்லாம் மறுத்திருக்கிறாங்க ரொம்ப சமீபத்துல. சோ அவர்களுடைய தவறுகள் எல்லாம் ஒப்பு கொண்டிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்முடைய காலத்துல ரொம்ப அதிகமா நிறைவேறி இது இந்த மாதிரி பேப்பர்ல போனதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு உண்மையான கிறிஸ்தவனு அவருடைய அனுபவத்தை கூட சகோதரர் போட்டுருக்கிறார். அந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, வெளி உலகத்துல அதாவது கிறிஸ்துவை அறியாத தேசங்கள்ல கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்காக அந்த மிஷினரி இருக்கும், அமெரிக்கன் போர்டு மிஷினரி, அமெரிக்காவில் அந்த மிஷினரிகளுக்காக செயல்படுகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, சரி கர்த்தர் இயேசுவை மிஷினரிகள் போய் உலகம் முழுக்க அறிவிக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய நன்கொடை கொடுக்கிறோம், பெரிய அளவுல பணம் கொடுக்கிறோம். அவரு இதையெல்லாம் பார்த்து மனம் நொந்து போய் பேசுறாரு, ஐ எம் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் கோயிங் டு அமெரிக்கன் போர்ட் இன் சஃபரன்ஸ் டு எய்ட் in supporting missionaries. இந்த மிஷினரிகளை தாங்கி அவர்கள் மூலம் சுவிசேஷம் உலகம் முழுக்க போவதற்காக நான் போய் பணம் கட்டுற விஷயத்துல நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா இந்த மிஷினரிஸ் இந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இவர்கள் அந்த கிறிஸ்தவை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் என்னதான் சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, ஏன்னா உங்கள் முப்பிதாக்கள், உங்களுடைய மூதாதையர்கள் கிறிஸ்துவை அறியாதனால எங்க போயிட்டாங்க? நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த போதனை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் எல்லாம் கண்ணீர் விடத்தான் ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க அந்த பாரத்தையே சுமந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை அங்க ஓட்டுறாங்க. கடவுள் வந்துட்டு அன்பானவர்னு பைபிள் சொல்லி இருக்குது. அதையே போய் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் இயேசுக்குள்ள அவங்களை கொண்டு வரத விட்டுட்டு இவங்க ஜனங்களுக்கு நரகம் போதனையை சொல்லி ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர்களை வெள்ளாடுறது நான் பாக்குறேன். எனக்கு மனசு ரொம்ப நோகுது. இதுக்கு என் பணம் நான் அனுப்ப மாட்டேன். என் பணம் இந்த மாதிரி நரக உபதேசத்துக்காக, தேவனை வேற மாதிரி காண்பிக்கிற உபதேசத்துக்காக நான் கொடுக்கறதுக்கு நான் என் மனசு இல்ல. அது என்னுடைய கடமை, அதனால நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் அதுல இருந்து பின்வாங்கி இருக்கிறார். மிஷினரிஸ் வந்து சப்போர்ட் பண்றது இல்ல. சோ இதெல்லாம் சகோதர சகோதரிகளே, பிரதர் அசில் அங்க காண்பிச்சுட்டு சொல்றாங்க பாருங்க. தேவன் என்ன பண்றாரு இப்ப அப்படின்னா, இந்த ஆசீர்வாத காலத்தினுடைய ஆரம்பத்துல அந்த ஜனங்களினுடைய அறிவு பெருக பண்ணிருக்கிறார். பெருக பண்ணி அவர் அழகாக காண்பிக்கிறார். பாருங்க இந்த அமைப்பு நல்லா பாருங்க. இந்த அமைப்பினுடைய அரசியல் சக்திகளினுடைய ஊழல் பாருங்க. இந்த அமைப்பினுடைய சமுதாயத்தின் ஊழல் பாருங்க. இந்த அமைப்பினுடைய மதம் எவ்வளவு பொய்யான மதம் என்பதை நீங்க பாருங்க. பார்த்து சிந்திங்க. உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவில் சிந்திங்க, முடிவெடுங்க. நான் உங்களை கொண்டு இந்த அமைப்பை அழிக்க போவது நியாயம்தான், நீங்க புரிஞ்சுக்கோ. இதுதான் தேவன் இப்ப அவங்களுக்கு காமிக்கிறார். சோ இதுதான் அந்த மகா நியாய சபைக்கு முன்பாக பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய தவறுகள் அனைத்தும் அந்த சபையாகிய, அதாவது நியாய சபையாகிய உலகத்தின் ஜனங்களுக்கு அங்க முழுவதுமாக போட்டு காண்பிக்கப்படுது. சோ முன்ப எப்போதையும் காட்டில இந்த காலம் இந்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா போயிருக்குது. சோ இது தேவன் இந்த அமைப்புகளை அதனுடைய உண்மையான சுயரூபத்துல ஜனங்கள் பார்க்கறதுக்கு அங்க அனுமதிச்சிருக்கிறார். இது பார்க்க பார்க்க ஜனங்களுக்கு அந்த கோபம் வரும் பொழுது இந்த பாபிலோன் அதனுடைய எல்லா விதமான பொய்யான அலங்காரம், கனம், மகிமை, வல்லமை, அதிகாரத்தோட ஒரு பெரிய எந்திரக்கல், அது ஒரு சமுத்திரத்துல தூக்கி எரியப்படுவது போல அங்க எரியப்படும். அந்த நாள் ரொம்ப சமீபமாயிருக்கு. வெளிப்படுத்தன் 18:21-51 அந்த வசனங்களை அங்க அங்க காண்பிக்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ இந்த விஷயங்கள் தான் அந்த சங்கீதம் 50 வசனங்களை ஆதாரமாக கொண்டு இந்த 4 பாடத்துல சகோதரர் நமக்கு அங்க காண்பிக்கிற விஷயங்கள். அதாவது சங்கீதம் 50 வசனம் வாசிங்க. 1,
வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள கூட.
4 வசனம்,
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயிரே இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
7 வசனம்,
என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன்.
தேவனே பூமியில இருக்கிற ஜனங்களை, வானத்தின் அதிகாரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவருடைய ஜனத்தை விசாரிக்கிறார். என் ஜனமே, த ப்ரொஃபஸ்ட் கிறிஸ்டியன், அதாவது த நாமினல் இஸ்ரேல், என் ஜனமே, அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலம் பாபிலோன பார்த்து சொல்றாரு, கேள், நான் பேசுவேன், அதாவது இஸ்ரேலே, அதாவது பெயரளவுல இஸ்ரேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். வசனங்கள் 16-22, பாருங்க என்ன கேள்வி கேட்கிறார் இந்த பாபிலோன் பத்தி. என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், என் உடன்படிக்கை உன் வாயில சொல்லவும், உனக்கு என்ன நியாயம் உண்டு? அப்புறம் இப்படி பாபிலோன் செஞ்சிட்ட அந்த பாவங்கள் தான் அந்த பாபிலோன்ல இருக்கிற அரசியல் சமுதாயம் மதத்தின் விஷயங்கள் இன்னைக்கு வெளியரங்கமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து போகிறாய், விபசாரரோடு உனக்கு பங்குண்டு. அப்புறம் ஆமாம்,
நீ
இது எல்லா விஷயங்களை பார்க்கலாம். நீ அதாவது பெயர் இஸ்ரேல் பாபிலோன், நீ உட்கார்ந்து உன் சகோதரன், உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் சபை உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு. இந்த பாபிலோன் இவ்வளோ அநியாயத்தினால அநீதினால உலகத்தை மாத்திரம் இல்ல, இந்த சுவிசேஷம் முழுக்க உண்மை பரிசுத்தவான்களுக்கு எல்லா விதத்திலுமே இடரல் செய்திருக்கிறான். தேவன் பார்த்திருக்கிறார், பார்த்துட்டு நெக்ஸ்ட். ஆமாம், என்னுடைய உண்மையான பரிசுத்தவான்களை நீ ஒடுக்கின, நான் அமைதியா இருந்தேன். இந்த உலகத்தின் ஜனங்களை கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை வழி நடத்தி அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் நீ வந்துட்டு கொள்ளையடிச்ச, பட் நான் மௌனமா இருந்தேன். அப்புறம் அப்படியே இருப்பேன் என்று நினைவு கொண்டாயோ. சோ இந்த பாபிலோன் பார்த்து தேவன் கேட்கிறார், அப்புறம் இதுதான் ஆனாலும் அவைகளை நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அமைப்பு செய்துட்ட எல்லா விஷயங்களுமே இந்த ஆசீர்வாத காலத்தின் துவக்கல அறிவு பெருக்குதலினுடைய காலத்துல இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். எல்லா தரப்புலையுமே ஜனங்கள் தெளிவா இருக்கிறான். பிரதர் ரசல் 1914 பார்வையில் அவர் எழுதியிருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால அதை காட்டிலும் பல மடங்கு இந்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களின் மத்தியில ஜனங்கள் இந்த அமைப்பை இருக்கிற பிரகாரம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான விஷயம். காரணம் இதை பார்த்து வெகுண்டு எழுந்து இந்த ஜனங்கள் தான் கர்த்தருடைய சேனையாக இருந்து இந்த அமைப்பை பழிவாங்குவாங்க. இந்த அமைப்பை பழிவாங்குற விஷயத்துல தேவன் கரத்துல இருக்கிற பாத்திரம் இந்த அமைப்பு அங்க இருப்பாங்க. சோ அப்போ இந்த விஷயங்கள் இந்த பாடம் முழுக்க சகோதரர் நமக்கு அங்க பேசியிருக்கிறார். இந்த பாடம் இதோடு அங்க முடிவுக்கு வருது. மகா நியாய சபை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு குற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற பாபிலோ இன்னு நமக்கு முன்னாடி அங்க நடந்து கொண்டிருக்குது. சோ இது அர்மகதோன் நிறைவேறுவதற்கு மிக அவசியமான ஒரு பங்கு. இது நம்ம கண்ணு முன்னால அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறத இந்த பாடத்துல சகோதரர் நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த வாரம் நாம ஒரு வேலையில எல்லாம் மீண்டும் ஒரே ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டு அதற்கு பின்பு 5வது அத்தியாயத்துக்குள்ள கடந்து செல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சத்தியங்களை நாம்